ராதே கிருஷ்ண. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. இன்னைக்கு பீஷ்ம ஏகாதசி, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பீஷ்மர் அப்படின்னாலே வைராக்கிய சிகாமணி, பீஷண பிரதிஜை பண்ணக்கூடியவர், பயங்கரமான பிரதிஜை. அதாவது உலகத்துல எல்லாருமே சபதம் எடுப்போம், ஆனா அந்த சபதம் நமக்கும் லகுவா இருக்கணும், முடிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் சபதம் எடுப்போம். ஆனா பீஷ்மர் எதை பத்தியுமே யோசிக்காம சபதம் எடுத்துருவார். எப்படி அது முடிஞ்சது? அவரால் என்ன தைரியம் அப்படின்னா, பகவான் மேல அப்படி ஒரு திருட விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை. யாராலையுமே அந்த நம்பிக்கைய தவிடுபடி ஆக்க முடியல. அது கொஞ்ச நாள் கூட குறையவே இல்லை, ஒரு தடவை கூட பலகீனம் ஆகவே இல்லை. அந்த நம்பிக்கை தான் ஆச்சரியமா பீஷ்ம பிதாமகருடைய பெரிய பலம். அந்த பீஷ்ம பிதாமகரை போல கலியுகத்துல அற்புதமான வைராக்கியம் நம்முடைய நிகமாந்த மகாதேசிகருக்கு பூரணமா இருந்தது. பல இடங்கள்ல நிரூபணம் பண்ற நிகமாந்த மகாதேசிகர் அவ்வளவு அழகான அந்த வைராக்கியத்தை. ஒரு ரெண்டு மூணு நாளாவே ஒரு யோசனை, பீஷ்மாஷ்டமியிலேருந்தே இந்த விஷயம் சொல்லணும்னு ஒரு சங்கல்பம் பகவான் சொன்னான். திருப்பாய் சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் வந்துடுத்து, திரும்பி இப்ப ஆரம்பிக்கிறோம். நிகமாந்த மகாதேசிகருடைய அழகான ஒரு விஷயம். நிகமாந்த மகாதேசிகருக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம பந்து சிநேகிதர் தருந்த வித்யாரண்யர் அப்படின்னு பேர். வித்யாரண்யர் ஒரு அத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்த ஒரு ஆச்சாரியன், ரொம்ப விசேஷமானவர் இந்த வித்யாரண்யர். என்னன்னா, ரெண்டு பேருடைய சித்தாந்தமும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட், அத்வைதமும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமும். ஆனா அந்த சிநேகிதம் இருக்கு பாருங்க, ரெண்டு பேருக்கும் அசாத்தியம். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம எல்லாம் நிறைய சண்டை போட்டு இருக்கோம், மதச்சண்டை, சம்பிரதாய சண்டை, வடகலை தென்கலை சண்டை இப்படின்னு நிறைய சண்டை போட்டு இருக்கோம். அது எப்படின்னா, ஒரு வெறுப்பு, ஒரு விரோதி பாவம் இப்படிதான் போயிடுது. இது என்ன தெரியுமா ஆயிடுத்து, கடைசியில மற்ற மதங்களுடைய கன்வர்ஷன் ஜாஸ்தியா போயிடுது. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் நம்ம எல்லாருமே. பிராமணன் வசத்தியா, அப்ராமணன் வசத்தியா, வடகலை வசத்தியா, தென்கலை வசத்தியா, ஐயர் அஸ்மார்த்தா வசத்தியா, வைஷ்ணவா வசத்தியா, இதற்கா சின்ன பின்னமாயின்னு இருக்கிறது சாதாரண பாமர ஜனங்கள். இப்ப நன்னா புரிஞ்சுக்கணும் நாம எல்லாம். இன்னைக்கு எத்தனையோ ஹைடெக் எல்லாம் வந்துடுத்து, ஆனா பேஸ்புக் வரைக்கும் கலையா, வடகலையா, தென்கலையா சண்டை, ஸ்மார்த்தா வைஷ்ணவா சண்டை, பிராமண அபிராமண சண்டை, நன்னா இல்ல. இத மாற்ற வேண்டிய ஒரு பெரிய கடமை நம்ம எல்லாருக்குமே உண்டு. நம்ம அத்தனை பேருமே பகவானுடைய குழந்தைகள், தாசர்கள்னு நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகமாந்த மகாதேசிகர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல பெரியவர், அதுபோல அத்வைதத்துல வித்யாரண்யர் ரொம்ப பெரியவர். ஆனா ரெண்டு பேருமே பால்ய சிநேகிதர்கள். ஒரு சந்தர்ப்பத்துல நிகமாந்த மகாதேசிகர் காஞ்சிபுரத்துல இருந்துருக்கார். அப்ப ரொம்ப தரித்திரத்துல இருந்துருக்கார். அப்ப வித்யாரண்யருக்கு மனசே கேட்கல, ஐயோ தேசிகர் எப்பேற்பட்ட வித்வான், இவர் போய் இப்படி சமப்படுறதா, இது நன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்யாரண்யர் வந்து விஜயநகர பேரரசுல ஆஸ்தான வித்வானா இருந்தார். உடனே அவர் அழகா தேசிகனுக்கு ஒரு கடுதாசி அனுப்புறார், தயவு செய்து நீங்க வாங்கோ, நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய மேதாவிலாசம், வாக்கு சாதுரியம், உங்களுடைய வித்வத் விஷயங்கள்லாம் பார்த்தார்னா ராஜா ரொம்ப சந்தோஷப்படுவார், அதனால தயவு செய்து வாங்குவோம், தரித்திரம் இல்லாம வாழலாம் அப்படின்னு ஒரு அன்போட அமக்களமா எழுதி அனுப்பினார். இதுதானே அன்பு, சொல்லுங்க பார்க்கலாம். சித்தாந்த சண்டை அப்படின்றது வழி, இந்த சித்தாந்தமா அந்த சித்தாந்தமா, அது அடுத்த விஷயம். முதல்ல மனிதன் அல்லவா, அந்த மனிதாபிமானம் அல்லவா. வித்யாரன் அவ்வளவு அழகா அனுப்பினார், ரொம்ப பாதிச்ச அழகான ஒரு நண்பர்கள், நீங்களா தொடர்ந்துலாம் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றோம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப துர்லபம். அவ்வளவு அழகா ரெண்டு பேரும் சித்தாந்தம் அத்தனை பெரிய வித்தியாசம். சித்தாந்த சண்டைன்னு வந்தா ரெண்டு பேரும் பெரிய சிங்கம் மாதிரி, ரெண்டு மதம் பிடிச்ச யானை மாதிரி சண்டை போடுவா. அதே மற்ற சமயத்துல ரொம்ப சாதாரணமா பழகுவா. இதுதான் நமக்கு வேணும். இந்த தெளிவு வந்து எடுத்தா ஜெயிச்சிடுவோம் இந்துக்கள் அத்தனை பேருமே. அப்ப அழகா சொல்லி அனுப்பிட்டார், ஒரு கடுதாசி மாதிரி எழுதி அனுப்பிட்டார் வித்யாரண்யர். தேசிகருக்கு மனசு கேட்கல, என்னடா இது, ஃப்ரெண்டு சொல்லிட்டான் வாஸ்தவம். ஆனாலும் இந்த சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பகவான பிடிச்சவாளுக்கு ஒரு திமிர் இருக்கும், என் பகவான் இருக்கான்னு ஒரு திமிர். இந்த ராஜகுமாரனுக்கு ஒரு திமிர் இருக்கும்ல, அது போல ஒரு திமிர். அது சரியா தப்பான நீ கேள்வி கேட்க முடியும், அந்த லெவல்ல போனா நமக்கு புரியும். நிகமாத்த மகாதேசிகர் பார்த்தார், ஃப்ரெண்டுக்கு அழகா ஒரு பதில் எழுதி அனுப்புற. சரியா, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை பதிலா வித்யாரனுக்கு எழுதி அனுப்புறார். என்ன வைராக்கியம், அந்த ஸ்லோகம் தான் நான் இப்ப சொல்ல போறேன். கோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானலக க்ஷுப்ய சுத்ர நரேந்திர சாடு ரசனா தன்யான் ந மன்யாமஹே தேவம் சேவித்துமேவ நிச்சித்தும் அஹே யோசௌ தயாளுகு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம். இந்த ஸ்லோகத்தை தான் நிகமாந்த மகாதேசிகர் எழுதி அனுப்புறார் வித்யாரண்யருக்கு. என்ன எழுதுறார் அப்படின்னா, க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா, பூமி ரொம்ப பெருசு, சார்வபௌமன் ஒரு வார்த்தை சொல்லும் பகவான் ராமன், பிரகித் மகாராஜா வாழ்லாம் சார்வபௌமன். சார்வபௌமன்னா எம்பரர், உலகம் முழுக்க ஒருத்தனுடைய கண்ட்ரோல்ல இருந்து அவனை சார்வபௌமன் அப்படின்னு சொல்லுவான். அலெக்சாண்டர் வாழ்லாம் சொல்றா பாருங்க, சக்கரவர்த்தின் வாழ் அந்த மாதிரி. மற்றவாழ்லாம் ரொம்ப சாதாரணப்பட்டவா தான். அதான் நிகமாந்த மகாதேசியா பூமியுடைய ஒரு சிறு பகுதி, க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா, பூமியோட ஒரு பகுதி. ஒரு பக்கம் தான் பூமியில பார்த்தோம்னா நிறைய கடல் இருக்கு, மீறிதான் நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியில ஒரு துளி, ஒரு கண்டம் எல்லாம் இருக்கு, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம்லாம் சொல்ல முடியாது. அதுல நூத்துல ஒரு பங்கு சதாம்ச பாலன கலா, அந்த நூத்துல ஒரு பங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சின்ன ராஜா தான். ஆனா அது நான் தான் காப்பாத்துறேன்னு அடக்க முடியாத துர்வார கர்வா நலக, அந்த செருக்கு, அந்த அகம்பாவம்ன்ற ஒரு தீ அப்படி அழிச்சுட்டு இருக்கான். க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வா நலக க்ஷுப்யத் சுத்ர நரேந்திர சாடு ரசனா, ரொம்ப அழகா சொல்ற. அப்படிப்பட்ட இந்த அகம்பாவத்தியினால மதி கலங்கி போய் நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு திமிர்ல இருக்கான் இல்லையா. சுத்த நரேந்திர அல்பர்கள், இந்த ராஜா நரேந்திரன் நரகளுக்கு இந்திரன் அர்த்தம். அதாவது பூமியில அவ்வளோ பெரிய பூமியில ஒரு போரத்துல நூத்துல ஒரு பங்கு ஆளக்கூடிய அந்த அகம்பாவத்தினால உண்டான செருக்கு தீயினாலே, அகம்பாவத்தியினாலே மதி கலங்கிய அல்பமான அசுரர்களை சாடு ரசனா தன்யான் மன்யாமஹே, மன்யாமஹே அழகா புகழ்ந்து பேசுறது பாக்கியமா நினைக்கிறவளை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் எனக்கு அதை பத்தி பொருட்படுத்த மாட்டேன். நிறைய பேர் இப்ப எல்லாம் ஒரு பெரிய பணக்காரா இருக்கா ராஜா இருக்கான்னா லோகத்துல அவளை கொண்டாடி அவகிட்ட நிறைய சன்மானம் எல்லாம் வாங்குறது அந்த காலத்துல உண்டு. நான் கொண்டு மானிடம் பாட வந்த கவியல்லேன் அப்படின்றார் இல்லையா, திருமழிஷியாளோட சிஷ்யன் கணிகண்ணன் சொல்றான், நான் ஒன்றும் அல்ப ராஜாக்கள் எல்லாம் வந்து ஒன்றும் கொண்டாட மாட்டேன், நரஸ்துதி பண்ண மாட்டேன், நான் பண்ண அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பரவணத்தான் கொண்டாடுவேன்றார். உடனே ராஜா காஞ்சிபுரத்தை விட்டு வெளில போன்றான், கவலையே படாம கிளம்புறான் கணிகண்ணன். கூடவே திருமழிசி ஆழ்வார் தன் சிஷ்யனுக்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை கூட்டிட்டு கிளம்புறார் இல்லையா. அந்த அதுதானே வைராக்கியம். அதுதான் நிகமாத்த மகாதேசிகர் சொல்றார், இவ்வளவு பெரிய பூமியில இத்தினோண்டு ஒரு இடத்துல நூத்துல ஒரு பங்கு ஆளக்கூடிய இத்தினோண்டு ஒருத்தனை போய் கொண்டாடக்கூடியவர்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அழகா சொல்றார், யார நான் கொண்டாடுவேன் அப்படின்னா, தேவம் சேவித்துமேவ நிச்சித்தும் அஹேயோ தயாளுகு. நான் அழகான ஒரு தேவனை சேவிக்கணும்னு நிச்சயம் பண்ணிருக்கேன். பெயர்பட்டவன் தெரியுமா அந்த தயாளு? தயாளுனா அப்படியே வரம் கொடுக்கறதா மன்ன. நம்ம வரதராஜன் பத்தி தான் பேசிட்டு இருக்கார். தயாளுகு புறா தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதா. அழகா குச்சேல வைபவம் சுதாமா விஷயம் சொல்றார். சுதாமா நமக்கெல்லாம் சுதாமான்ற பெயரே பல பேருக்கு தெரியறது இல்லை. குச்சேலர் அப்படின்னா கந்தலாடி உடுத்தினவர் அப்படின்னு அர்த்தம். சுதாமா தான் அவருடைய பெயர். இந்த சுதாமா கிருஷ்ணனுடைய பால்ய சிநேகிதம். ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறா. பகவான் 64 நாள் கதைகள் கலைகளையும் கத்துண்டு வெளில வந்துடுறான். அதுக்கப்புறமா சுதாமாவும் கிருஷ்ணனும் பார்க்கவே இல்லை. ஆனா அண்ணிலேருந்தே சுதாமாவுக்கு இந்த கிருஷ்ண தியானம் தான். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சதா சர்வதா கிருஷ்ண தியானம். வேதமெல்லாம் முடிச்சுட்டு சாஸ்திரப்படி வாழ்ந்துட்டு இருக்கார். பிராமண தர்மப்படி வாழ்ந்துட்டு இருக்கார். இன்னைக்கெல்லாம் அடிப்பேர் பிராமணான்னு பேசிட்டு இருக்கோம். சண்டை போடுறதுக்கு தான் இருக்கும். நான் யாரையும் பிராமணால குத்தம் சொல்ல நினைச்சுடாதீங்கோ. வழிகாட்ட வேண்டிய ஒரு சமுதாயம் வழி தவறி போகிறதுன்றது எவ்வளவு சரியா இருக்கும்னு அவாவா தான் பாத்துக்கணும். எத்தனையோ உத்தமமான பிராமணர்கள்லாம் பாரதத்துக்கு வழிகாட்டியிருக்க. ஆதிசங்கர் பகவத் பாதர் சுவாமி ராமானுஜர் சைத்தன்ய மகாபிரபு இவாள்லாம் உத்தமமான பிராமணன். அதுல மிக உத்தமமான ஒரு பிராமணன் இந்த சுதாமா. கல்யாணம் ஆயாச்சு. அழகா உஞ்ச விருத்தி எடுத்துட்டு வாழ்க்கை நடத்தின்னு இருக்கார். சுதாமாபுரி. சுதாமாபுரி இன்னைக்கு எந்த இடம் அப்படின்னு கேட்டா காந்திஜி பிறந்த போர்பந்தர். அதுதான் வந்து சுதாமா பிறந்த இடம். இன்னைக்கும் அவரோட இடமெல்லாம் அங்க கோவில்லாம் அங்க இருக்கு. அங்க இருந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கா. டெய்லி உஞ்ச விருத்தி எடுத்து அதுல கிடைக்கக்கூடிய அன்னத்தை அந்த அரிசி இதெல்லாம் கொண்டு வாழ அவருக்கு அவர் மனைவி குழந்தைகள் இருக்கா. பகவத் தியானம் நாமஜபம் ஒண்ணுமே கிடைக்கலன்னா இன்னைக்கு ஏகாதசியமா கிருஷ்ணன் சொல்லிட்டாமா கிருஷ்ண நாமத்தை நிறைய சாப்பிட பகவான் சொல்லியிருக்காமான்னு சொல்லிட்டு அவ்வளவு வைராகிய சிக்காமணி அந்த குச்சேலர் சுதாமா. அவர் மனைவி சுஷிலா சரி அட்லீஸ்ட் போய் கிருஷ்ணனையாவது பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி 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 கடைசியில ஒரு நாள் கிளம்புறார். அப்படி கிளம்புற சமயத்துல அவர் கேட்கிறார் கிருஷ்ணனுக்கு கொண்டு போகிறதுக்கு எதாவது வேண்டாமா அப்படின்றார். அப்ப அந்த சுஷீலா 4-5 வீடுகள்ல போய் அழகா அவள் வாங்கி அதை ஒரு கந்த துணியில கட்டி அவர்கிட்ட கொடுத்து இதை கிருஷ்ணகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்புறா. பெயர்பட்ட ஒரு ஸ்திரீ பதிவிரதை. அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு குச்சேலர் அனுப்பல. எப்படியாவது என் கணவர் கிருஷ்ணனை பார்த்துட்டார்னா போதும்னு அனுப்புறார். அந்த அவளை எடுத்துட்டு துவாரகா போறார். துவாரகையில போய் வாசல்ல அழகா நான் பகவான் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெயர் சுதாமா அவருடைய பால்ய சிநேகிதன் அப்படின்னு ஒன்னு துவாரகா இருக்க ஆச்சரியமா பாக்குற. கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா அதிசயமா இருக்கு. ஏன்னா துவாரகைக்கு ஒன்னும் தரித்திரவான்கள் பழக்கமே கிடையாது. அதுல இப்ப ஏற்பட்ட ஒரு பிராமணன் ஓடி போய் கிருஷ்ணன் கிட்ட சொல்றார். பகவான் துள்ளி குதிச்சு ஓடி வரான். என் சுதாமான்னு ஓடி வந்து அதே சின்ன வயசா இருக்கும்போது எப்படி சுதாமான்னு கூப்பிட்டானோ அதே போல ஓடி வந்து கூப்பிடுறான். கூப்பிட்டு ஐஷண்டு போய் சுதாமாவை தன்னுடைய சிம்மாசனத்தை உட்கார வச்சு பாத பூஜை எல்லாம் பண்ண ருக்மிணி பிராட்டி இவருக்கு சாமரம் வீச பகவான் அவருக்கு அழகா சாப்பாடெல்லாம் போட்டுட்டு பழைய கதையெல்லாம் பேசி இவர் எதெல்லாம் சொல்லி கிருஷ்ணனுக்கு இது ஞாபகம் இருக்கா அந்த சுதாமா நான் தான்னு சொல்லி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரோ. சாந்திபினி விஷயம் குருகுல வாசம் எல்லாத்தையும் கிருஷ்ணன் சொல்லி 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 உமக்கு ஞாபகம் இருக்கா உமக்கு ஞாபகம் இருக்கா உமக்கு ஞாபகம் இருக்கான்னு சுதாமாவை திணறடிச்சுதான். அந்த மாதிரி அழகா விடிய விடிய பேசிட்டு பகவான் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருத்தம் அஸ்மாமி பிரயதாத்மனஹ. ஒரு பூவோ பழமோ இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமா யார் கொடுக்கிறாளோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் சீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் கீதையில சொல்றான். அத சொல்றான். அதேதான் இங்க பாகவத்ல குச்சேலர்கிட்டதான் முதல்ல சொல்றான். சொல்லிட்டு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்ப கூட சுதாமா ஒண்ணுமில்ல மறைச்சுக்கிற. ஆனா அங்கிருந்து சுதாமாவுடைய மனைவி சுஷீலா பிரார்த்திச்சுக்கிறாங்க. ஆத்துக்கார கொடுக்க மாட்டார் கிருஷ்ணா நீயே எடுத்துக்கோன்னு சொல்ல பகவானே அந்த அவல் மூட்டையை பிடுங்கி அந்த ஒருபடி அவளை எடுத்து வாயில போட்டுக்கிறான். சந்தோஷமா அப்பேற்பட்ட பகவானை நான் சேவிக்கிறேன். தயாளுகு பகவானுக்கு நம்ம ஒண்ணும் கொடுக்கவே வேண்டாம். ஆனா அந்த பகவான் தன் பக்தன் கொடுக்கிற சின்ன விஷயத்த கூட ஆசையோட ஏத்துக்கிறான். அப்பேற்பட்ட தேவனை நான் சேவிப்பதாக தீர்மானம் பண்ணிருக்கேன் சங்கல்பம் பண்ணிருக்கேன். தேவம் சேவித்துமேவ நிச்சித்தும் அஹே யோசௌ தயாளு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம். இத்தினோண்டு அவளை கொண்டு வந்து கொடுத்துட்டார். பகவான் அல்ல ஒரு பிடி எடுத்து சந்தோஷமா வாயில போட்டுண்டானா. அவன் இங்க வாயில ஒருபடி அவள் போட்டுண்ட உடனேயே குச்சேலருக்கு குபேரனுடைய தனத்தின் எல்லாம் வந்துடுத்தான். குபேரனுக்கு சமமான ஒரு தனம். நம்ம திருக்கோளூர் போனோம் அப்படின்னா நவதிருப்பதியில ஒண்ணு திருக்கோளூர், நம்ம மதுரகவியாழ்வார் அவதாரஸ்தலம். அங்க இருக்கிற பெருமாள் பேரே வைத்தமாநிதி. இந்த பெருமாள் வைத்தமாநிதி குபேரனுக்கு கடன் கொடுத்த பெருமாள், குபேரனுக்கு அள்ளி கொடுத்த பெருமாள் அவர் தான். அதை கொண்டுதான் குபேரன் திருப்பதி பெருமாள் கல்யாணத்துக்கே கடன் கொடுத்தான். அந்த குபேர தனத்தை, அவ்வளவு சமமான ஒரு தனத்தை ஒரு பிடி அவளுக்கு கொடுத்துட்டானே, அப்பேற்பட்ட பகவான சேவிக்கிறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். சத்தியமா அல்பமான இந்த ராஜாக்களை நான் கொண்டாட மாட்டேன், அவர்களை கொண்டாடுறவாளை பத்தி நாங்கள் கவலைப்படவும் மாட்டோம் அப்படின்ற. அப்ப என்ன ஒரு தைரியம் பார்த்துக்கோங்க. குபேர செல்வத்தை கொடுத்த எம்பெருமான் இருக்க, அல்பமான விஷயங்களை எப்பொழுதுமே தரக்கூடிய பலம் இல்லாத இந்த ராஜா காலில் போய் நான் விழுவேனா, அவனை போய் நான் கொண்டாடுவேனா அப்படின்ற. நன்னா ஞாபகம் வச்சுக்கோயேன், எனக்கு இவா ஒண்ணுமே தரல, எனக்கு அவ ஒண்ணுமே தரல, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் இவ்வளவு இல்லை, எப்படிலாம் புலம்பாத. உனக்கு வேண்டியதை கண்ணன் கொடுப்பான், கண்ணனை மிஞ்சி வேற யார் உனக்கு என்ன நல்லது கொடுத்துட முடியும் சொல்லு. கண்ணனை போல உனக்கு சுகம் கொடுக்க உலகத்துல வேற யார் உண்டு நீ சொல்லு பாக்கலாம், யாரும் இல்லை. வரதன் இருக்கான், வரம் தரும் ராஜன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். சொல்றார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்றார். சகல விதமான துயரங்களையும் நாசம் பண்ணக்கூடிய நம் வரதன் இருக்க வேறொருத்தர் போய் கிட்ட போய் விழணுமோ, மனுஷா கிட்ட போய் கெஞ்சனமோ, அவசியம்தான் உண்டோ சொல்லு பார்க்கலாம், அவசியமே இல்லையே. அவ்வளவு அழகா தேசிகர் இந்த ஒரு ஸ்லோகத்தை எழுதி அனுப்புற வித்யாரண்யருக்கு. நான் எப்படி ராஜசபைக்கு வருவேன், அவசியமே கிடையாது, என் பேரொருளாளன் இருக்கான், அந்த கண்ணனுடைய திருவிடிகளில் எழுதுவேன், எவன் குச்சேலனுக்கு குபேர சம்பத்தை கொடுத்தானோ அவனை சேவிப்பதற்கே நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு. வித்யாரண்யர் பார்த்தார், என்ன வைராக்கியம், என்ன வாக்கு சாத்துரியம், என்ன அழகான வார்த்தைகள், எத்தனை நம்பிக்கை பார்த்துக்கோ. இந்த நம்பிக்கை நீ வை, எனக்கு இது நடக்கல, எனக்கு அவன் அது பண்ணல அப்படின்னா அவசியம் இல்லை. என் கூட என் பகவான் இருக்கான், அவன் நடத்தி கொடுப்பான், அவனுக்கு தெரியும், அவனால முடியும், அவன் அக்கடித்தக்கடனா சாமர்த்தியம் உடையவன், அவன் காலில் விழு. அதை விட்டுட்டு மனுஷா கிட்ட போய் கெஞ்சுண்டு புலம்பிண்டு வருத்தப்பட்டுண்டு அழுதுண்டு நிக்காதே, அவன் முன்னாடி கைகூப்பி நில்லு. அவன் முன்னாடி கைகூப்பி நின்னா உலகத்துல யார் முன்னாடியும் கைகூப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்பமான அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்குறதுக்காக அல்பமான மனுஷாவை பார்த்து கும்பிடு போட்டு போறா, அதை ஒழுங்கா பண்ணானாலே அவனுக்கு ஒரு ஓட்டு விழறது, அவன் எம்எல்ஏவோ எம்பியாவோ மந்திரியாவோ ஆகிறான்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் முன்னாடி போய் கைகூப்பி நின்னா தோத்தா போயிடுவோம், ஜெயிக்க மாட்டோமா, ஜெயிச்சே தீர்வோம். அதனால என் பகவான் இருக்கான், என் கிருஷ்ணன் இருக்கான், அவன் காலில் விழு அப்படின்னு திகமாந்த மகாதேசிகர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். வித்யாரண்யர் படித்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் திரும்பவும் அவரை இன்னொரு கடவுளா செய்தி அனுப்புறார். அப்ப நிகமாந்த மகாதேசிகர் ஒரு அஞ்சு ஸ்லோகம் எழுதி அனுப்புறார், அதுக்கு பேர் தான் வைராகிய பஞ்சகம் அப்படின்னு பேர். இது இல்லாம இன்னொரு அஞ்சு ஸ்லோகம் உண்டு. அந்த அஞ்சு ஸ்லோகமும் அவ்வளவு அழகா தைரியமா பேசுற, பகவானுடைய பலத்தை பகவானுடைய கிருபையை நினைச்சு 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 ஆனந்தப்பட்டு சொல்றார். அதனால அதை அனுபவிப்போம். இது கிருஷ்ணனுடைய சங்கல்பம், பீஷ்ம ஏகாதசி அன்னைக்கு அந்த வைராகிய பஞ்சகத்தை ஆரம்பிக்க சொல்லி பகவானுடைய உத்தரவு, அதனால ஆரம்பிச்சிருக்கோம். குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ண பகவான், உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ரொம்ப லேட்லாம் ஆகாது, வெயிட் பண்ணிட்டே இரு. குச்சேலர் மாதிரி நாமஜபம் பண்ணிட்டே இரு, நிதானமா தைரியமா இரு, கண்ணன் உனக்கும் அனுகிரகம் செய்வான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகமா ஒரு அஞ்சு நாளைக்கு இந்த வைராகிய பஞ்சகத்தை அனுபவிப்போம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகருக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு ஜெய். ராதே கிருஷ்ண.